தீர்க்கமான வார்த்தைகளை சபையில் கேட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவன் அப்படின்னு வித்தியாசமான கோணத்தில் இன்னைக்கு சகோதரர்கள் பேசுனத பார்த்தோம். அவர் தேவன், நம் தேவன் நம்பிக்கையின் தேவன், நம்ம நம்பிக்கையாக இருக்கிறவர். தேவன் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறாருன்னா நான் எப்படி இருக்கணும்? அதான் பக்தன் ஏல்டபிள்யூ டோசர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, அது ஒரு நல்ல ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வேர்ட். அவர் சொல்லுவார், தெர் இஸ் எ மேன் ஸ்பாட் அண்ட் தெர் இஸ் எ காட் ஸ்பாட். அப்படின்னா மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கும், தேவன் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கும் அப்படின்வார். தேவனே என் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறாரு, அவர் என் பேரில் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நானும் என் பேரில் நம்பிக்கையாக இருக்கணும், நானும் நம்பிக்கையாக தேவன் இதை செய்வார் அப்படின்னு என் நம்பிக்கையாக இருக்குன்னா, நம்ம கேட்டது போல் தான் சகோதரன் தீர்க்கமாய் பேசினார்ல, அவர் தேவன் நம்பிக்கையாக இருக்கிற நான் வந்து பதறக்கூடாது, நான் வந்து அமைதலாக இருக்கணும், நான் வந்து அவசரப்படக்கூடாது, நான் வந்து அமைதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும் கேட்டோம், வார்த்தை ஒன்றும் இல்லை. ஆரம்பத்திலிருந்து தேவன் பேசி ஒரே இதில் தான் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், என்னை கனப்படுத்துறவர்களை நான் கனப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன். என்னுடைய வாலிபத்தில் நான் இருக்கும்பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி இதுதான். நான் என்னுடைய வாலிபத்தில் ஆண்டவரை பார்த்து, எனக்கு ஒரு அங்கலாய்ப்பு ஆண்டவரை பார்த்து ஒன்று, அப்போ ஆண்டவரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் வாலிபனாக இருக்கும்பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் உண்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன், உண்மை கனப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலை வரும்பொழுது, எனக்கு எது இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் கூட சரி, என் வாழ்க்கையில் நான் உண்மை கனப்படுத்தணும் இல்லைன்னா உண்மை மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறேன். நான் என்ன செய்யணும், நான் எதை சொல்லணும், நான் எப்படி இருக்கணும், எனக்கு இது தயவுசெய்து இதை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தேவன் ஆரம்ப நாட்களில் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வெளிப்பாடு. இதுவரைக்கும் மறக்கல, எனக்கு 58 வயசு முடிஞ்சு போச்சு. என்னுடைய வாலிபத்தில் தேவன் எனக்கு சொல்லி கொடுத்த இது வரைக்கும் எனக்கு மறக்கவே மறக்கலை. சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், 19வது அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்களுக்கு இப்போ கூட உங்களுக்கும் சொல்கிறேன், நீ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பிக்கையின் தேவனை குறித்து கேட்டோம், நம்ம உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறாருன்னு கேட்டோம். தேவன் உன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறாரு, உனக்கு நம்பிக்கையில்னா கூட பரவாயில்ல, ஆனால் தேவன் உன் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறாருன்னு ஆரம்பத்திலேருந்து கேட்டோம். அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, 1வது வசனம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். பார்த்துருக்கீங்களா, வானம் சொன்னார் ஆண்டவர் எனக்கு, வானம் பார்த்துக்க தேவனுடைய மகிமையை வெளிப்படு, என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துது, ஆகாய விரிவப்பாரு அது என்னுடைய இதை வெளிப்படுத்துது, ஆனால் அதுக்கு பேச்சும் கிடையாது வார்த்தையும் கிடையாது, அது பேச வந்து அது வாயே கிடையாது அதுக்கு, ஆனாலும் கூட என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினே இருக்கு. அதே போல் தான் நீயும் மகிமையை வெளிப்படுத்த முடியும். எப்படி தெரியுமா நீ வெளிப்படுத்த முடியும், அதுக்கு ரிசல்ட் காட்டுறேன் பாருங்க, அதனுடைய ரகசியத்தை காண்பிக்கிறேன். அநேக நேரங்களில் சாத்தா என்ன பண்ணுவோம்னா நம்ம மறைச்சிருவோம் அதனுடைய இது என்ன தெரியுமா, தமிழில் பாருங்க அதில் என்ன எழுதி வச்சிருக்குன்னு, அங்கே எப்படி எழுதிங்க, 5வது வசனம் பாருங்க, அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. தெரியுங்களா, எப்படி தெரியுமா வானமும் மற்ற எல்லாமும் தேவனுடைய மகிமையை கனப்படுத்த தெரியுமா, அது என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய பாதையில் மாத்திரம்தான் அது ஓடிக்கிட்டே இருக்கும். நம்பிக்கையின் தேவன் இப்போ எப்படி இருப்பேன்னா, நம்பிக்கையாக இருந்தனா நான் எப்படி இருப்பேன்னு சொன்னால், என்னுடைய பாதையில் நான் ஓடுகிறதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் பாதை என்னான்னு பார்ப்பேன், என்னுடைய பவுண்ட்ரி என்னான்னு பார்ப்பேன், என்னுடைய எல்லை என்னான்னு பார்ப்பேன், தேவன் எனக்கு வைத்த அந்த எல்லையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பாதையில் என்ன பண்ணுவோன்னா, நான் எப்படி ஓடுவேன்னா, ஐயோ எனக்கு இந்த எல்லையை கொடுத்துட்டாருன்ட்டு தொட்டாசி நீங்க போல நான் சுருங்கிக்கிட்டு ஓட மாட்டேன். நான் எப்படி ஓடுவேன்னா, மணவாளனை போல ஒரு இவ்வளவு போன என்ன பண்ண மகிழ்ச்சியாய் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் சும்மா வந்து வெக்க வந்து கூணி குறுகி அப்படிலாம் போகவே மாட்டேன். நான் எப்படி ஓடுவேன்னு சொன்னா, எதை செய்தாலும் கூட சரி அதுல நான் மகிழ்ச்சியா நான் செய்து கொண்டே இருப்பேன். அப்படி எதை செய்தாலும் தன்னுடைய பாதையில ஓடி மகிழ்ச்சியாய் செய்து கொண்டிருக்கிறான்னா, அந்த மனுஷன்தான் தேவன் என் மேல நம்பிக்கையா இருக்கிறார். அவர் நம்பிக்கையின் தேவன். அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும் அவர் நம்பிக்கையா என் மேல இருக்கிறாரு. அதனாலதான் நான் வந்து என் பாதையில ஓடிட்டே இருக்கிறேன். அவரு தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லாத என்ன பண்ணுவோம்னா, இந்த பாதை எனக்கு சரியில்லை, நான் வேற ஒரு பாதையை ஓடுறேன்னு ஓடுவான். திருஷ்டாந்தமா உங்களுக்கு ஒன்று காண்பிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாங்க. ஆதியாகமும் இங்க பாருங்க, அதிசயமா இருக்கு அதெல்லாம். தன் பாதையில ஓட மகிழ்ச்சியா இல்லாத ஒரு மனுஷன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 12 பிள்ளைகளை பார்த்தோன்னே எல்லாருக்குமே இந்த மூத்த பையனா ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மூத்த பையனா வந்து இவன் என் மூத்த பையங்க, இவன் தான் என்னுடைய பெரிய பையன், இவன் தான் ஆமா அடுத்ததுலாம் அப்படி இப்படின்னுவாங்க எல்லாரும். ஆனா யாக்கோபு போய் கேட்டு பாருங்க, யாக்கோபு என்ன தெரியுமா சொல்லுவான், வாட்ச பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஜாக் சொல்ற மாதிரி நிறுத்தி நிதானமா மெதுவா வாசித்து பாருங்க, நான் கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு தெரிஞ்சிடும், எனக்கு நான் எங்கெங்கெல்லாம் தேவனை கனவீனப்படுத்தினுங்கிறேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு வைராக்கியம் எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா, தேவனே நான் உண்மை கனப்படுத்தணும், உண்மை மயமப்படுத்தணும். இந்த பூமியில நான் சாகரம் என் மூச்சு கடைசியை நான் விடும்போது கூட என்ன பண்ணா, தேவரீ உண்மை கனப்படுத்தணும்னா என் மூச்சை விட்டணும். நான் பாருங்க யாக்கோபு என்ன சொன்ன, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கூப்பிட்டான், 12 பசங்களுக்கு கூப்பிட்டு வாப்பா உனக்கு எல்லாம் நேரிடுறது உனக்கு சொல்றேன் வா, எல்லாம் கூப்பிட்டுவாங்க. 12 பேர் வந்து நல்லா வரிசையா வந்து நின்னான். நின்ன உடனே யாக்கோபு, யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ஓகே, உடனே முதல் பையன் ரூபனை கூப்பிடுறார். ரூபனை கூப்பிட்டு உடனே பாருங்க எப்படி சொல்றாரு, ரூபனே நீ என் சிரேஷ்டபுத்திரன், ஏய் ரூபன் நீ என் சிரேஷ்டபுத்திரன், நீதான் எனக்கு பெரிய பையன், நீ என் சிரேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். நீ மேன்மையில் பிரதானம், வல்லமையில் விசேஷம், அப்படியே அடுக்கிறாரு சும்மா போட்டு அப்படியே அவனை பூஸ்ட் பண்ணி விடுறாரு. அவனை என்ன பண்றாரு, டேய் நீ என் சிரேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவம், என் முதற் பலன் ஆனவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன், நீ அவ்வளோ பெரியவன் நீ. ஆனா 3 பாருங்க, 4 தண்ணீரை போல தழும்பினவனே, தண்ணீரை போல தளம்பினவன நீ மேன்மையடைய மாட்டாய். தூக்குன மாதிரி தூக்கி பத்துன்னு போட்டார் அவர். ஏன் போட்டாரு, தண்ணீரை போல தளம்பினவன நீ மேன்மையடைய மாட்ட, நீ உருப்பட மாட்டடா, நீ மேன்மையடையவே மாட்ட. ஏன், உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினாயே. அதுக்குங்களா, ஏன் தெரியுமா இருந்தா, தனக்கு நியமித்த பாதையில் அவன் ஓடல, வேற ஒண்ணு தன்னுடைய படுக்கை கிடையாது, அது தன் தகப்பனுடைய படுக்கை. இவனுக்கு நம்பிக்கை இல்லை, இவனுக்கு நம்பிக்கை இல்லாதனால என்ன பண்ணிட்டான்னா, ஒன்னு ஷிப்ட் ஆயிட்டான். அங்க பார்த்தா அங்க ஒரு படுக்கை இருந்துச்சு, ஒன்ன போனா அது யாருடைய படுக்கைன்னு கூட தெரியல, போய் பார்த்த உடனே அங்க போய் பார்த்தா தன் தகப்பனுடைய மனைவியை இருத்தான், அவங்க கூட போயிட்டு அவளோட கூட படுக்க ஆரம்பிச்சிட்டான். யாக்கோபு கேப்டன்னு அவனை கண்டு கணங்காம போல. அதனால்தான் சொன்னாரு, உன் பாதையில ஓடல நீனு, உனக்கு நியமிச்ச அந்த வட்டத்துல ஓடல நீனு, உனக்கு ஒரு பவுண்டரி இருக்குல்ல அந்த பவுண்டரியில் ஓடல நீனு, உனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குல்ல அந்த ஸ்தானத்தில் நீ நிற்க உனக்கு பிரியமில்லல்ல, நீ நம்பிக்கை இல்லை உனக்கு, நம்பிக்கையின் தேவன் என்னை பிரகாசிக்க பண்ணுவார், அவர் என்னை எந்த இடத்துல இருந்தாலும் கூட என்னை தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாதது நிமித்தம் தான் நீ என்ன பண்ண, நீயா ஒரு வழியை நீ தேர்ந்தெடுத்து கொண்ட. சரி, இது ஓல்டு கவர்னன்ட்ல, நியூ கவர்னன்ட்ல இதே சம்பவம் ஒரு நியூ கவர்னன்ட்ல நடந்தது. ஒன்னு கொரிந்தியரின் புத்தகம் எடுத்துங்க, ஒன்னு கொரிந்தியர். பவுல் காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் பவுல் காலத்தில் நடந்தது. ஒன்னு கொரிந்தியரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம், சாரி ஐந்தாம் அதிகாரம், ஒன்னு கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம். பவுல் இப்படி எழுதுறாரு பாருங்க எப்படின்ட்டு. நேற்று கேட்டம் பிரதர் சாக் கடைசியா போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அவங்க எல்லாம் சாத்தானுடைய கச்சில இருப்பாங்க, பிடியில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்களாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அந்த அவனுடைய பிடியில தான் இருப்பாங்களாம். யாரு? தன் பாதையில ஓட மகிழ்ச்சியா இல்லாதவங்க. அங்க எழுதுறாங்க, பவுல் எழுதுறாரு. இதே சம்பவம், இதே காரியம் தான் புதிய உடன்படிக்கையில் நடைபெறுது. ஒன்னு குறந்தியர் ஐந்தாம் அதிகாரம், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான், அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். பவுல் சொல்றார். பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏய், உங்களுக்குள்ள ஒருத்தன் தன் பாதையில ஓட மகிழ்ச்சியாயிராம அவன் என்ன பண்ணிட்டான், அவனும் அதே மாதிரிதான் பழைய ஏற்பாடுல செயல் போல இன்னொருத்தனும் ஓடி போய் அங்க போய் தன் தகப்பனுடைய மனைவியோட பிரவேசித்துக்கிறேன்னு வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா, இப்படிப்பட்ட காரியம் ஒருத்தன் செய்திருக்கிறான்னா அவனை விட்டு நீங்க நீக்க மாட்டேன்றீங்க, உங்களுக்குள்ள துக்கம் வர மாட்டேங்குது, குஷியா இருக்கிறீங்க, அதுவும் இல்லாம உங்களுக்குள்ள இருமாப்பு இருக்கு. உங்களுக்குள்ள இருமாப்பு வந்துட்டே இருக்கு. அவனு துக்கப்படல அதை பார்த்து நீ. ஏ, தன் பாதையில ஓடாம வேற ஒரு பாதையில ஓடுறானே, தன்னுடைய பவுண்டரி இல்லாம வேற ஒரு பவுண்டரியில ஓட்டிருக்கானு, உங்களுக்குள்ள துக்கம் வரல, உங்களுக்குள்ள துக்கம் வரல, இருமாப்பு அடைந்திருக்கிறீங்க. ஆனா நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? பவுல் பாருங்க, பவுலுடைய ஆவியில் இருந்தீங்களா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பாருங்க. பவுலுக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க, ஐந்தாம் அதிகாரத்துல, நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுலே பாருங்க, பவுல் அவனே தேவலாம். பவுலே, நீ மேன்மையடைய மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனா நீ சொல்ற தான் எல்லையை விட்டு ஒருத்தன் பவுண்டரியை விட்டு ஒருத்தன் கிராஸ் ஆகிறான்னு சொன்னா அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்ன்ற. செய்ய முடியல தெரிய, ஆனா ஆவியானவர் என்ன பண்றாருன்னா கரெக்டா அப்படிப்பட்ட ஆளுங்களை சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுத்துறாரு. பார்த்துருக்கீங்களா அப்படி? நம்பிக்கையின் தேவன், நான் நம்பிக்கையா இருந்தேன்னு சொன்னா என் எல்லையில நான் ரம்மியமா ஓடிக்கிட்டே இருப்பேன். நான் என் எல்லையில எத்தனை நாள் ஆனாலும் கூட சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எனக்கு தேவன் ஒரு எல்லையை வச்சிருந்தாருன்னா அந்த எல்லையை விட்டு நான் ஒரு நாள் நான் கிராஸ் ஆகவே மாட்டேன். நான் பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்ல பிரதர் ஜாக் வந்து ஒரு தீம் ஒன்று வச்சிருந்தார், ஒரு பெரிய தீம் ஒன்று வச்சிருந்தார். அந்த தீம் என்ன தெரியுமா? ரெண்டு சர்க்கிள் போட்டிருக்கோம், பெரிய சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் போட்டிருப்பாங்க. அந்த சர்க்கிள் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு சர்க்கிள் வந்து நல்லா ஃபில் ஆகிருக்கும், கரெக்டா அழகா அப்படியே ஃபில் ஆகிருக்கும். ஒரு அந்த பக்கம் அந்த பக்கம் ஒண்ணு இருக்காது. இன்னொரு சர்க்கிள் என்ன இருக்குன்னா, அந்த ஃபில் ஆகாம வெளியே கொஞ்சம் போயிட்டு உள்ள போயிட்டு வந்திருக்கும், கொஞ்சம் உள்ள போயிருக்கும், கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், அப்படியே ஜிக் ஜாக்கா ஜிக் ஜாக்கா போயிட்டு வந்திருக்கும். பிரதர், நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, அது எப்படி தெரியுமா, அது மெச்சூர் பீப்புள், மெச்சூரிட்டியா இருக்கிறவங்க. அவங்க வந்து பிளஸ் டூ அல்லது டென்த்து அப்படி படிக்கிற பிள்ளைங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, கரெக்டா அந்த கோட்டுக்கு வெளியே கொஞ்சம் கூட அந்த இது போகாம அப்படியே கரெக்டா ஃபில் பண்ணிடுவாங்க. எல்கேஜி யூகேஜி படிக்கிற சின்ன பிள்ளைங்க, இம்மெச்சூர்ட் பீப்புள், பக்குவம் இல்லாததுங்க. அதுக்கு என்ன பண்ணுன்னா, அந்த கோட்டுக்கு வெளியே இருப்பா, நானும் தடவரேன், இருப்பா இருப்பான்ட்டு தடவி தடவி என்ன பண்ணுவான், கோட்டுக்கு வெளியே போயிடுவான். தெரிஞ்சுங்க, நான் எப்பவுமே என் வெள்ளையை விட்டு நான் கொஞ்சம் வெளியே போகிறேன்னு சொன்ன, that shows you are immature. Na nah, innu varala enan na maturity ah irundhan sonna oru naal ena varna andha court vittu na konjam kuda veliye povave maten. Apdi petta kiruvai ungalku enak kandar kudupara. அப்படியே நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.